விவிலிய தேடல் திருப்பாடல் 84.
எனதருமை அன்புள்ளங்களே, பேரரசர் ஒருவர் ஓவியர்களுக்கு ஓர் அழைப்பு விடுத்தார். உலகமே போற்றும் ஓவியம் ஒன்றை வரைந்து தாருங்கள், அது ஆன்மீக ஓவியமாக அமைந்திருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அரசரின் அழைப்பை பல ஓவியர்கள் ஏற்றனர். அவர்களில் வயது முதிர்ந்த ஓர் ஓவியரும் இருந்தார். அவர் அரசரிடம், நீங்கள் சொல்லும் ஓவியத்தை வரைய நான் தயார், ஆனால் எனக்கு 3 ஆண்டுகள் அவகாசம் வேண்டும். மேலும் நான் ஓவியம் வரைவதை யாரும் பார்க்கக்கூடாது என்று சொன்னார். அரசரும் அந்த ஓவியரின் நிபந்தனைகளுக்கு இணங்கி எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார். 3 ஆண்டுகள் முடிந்த பின்னர் ஓவியம் தயாரானது. அரசர் பார்வையிடும் நாளும் வந்தது. மக்கள் வெள்ளமும் திரண்டது. பார்வையிட வந்த அரசர் அசந்து நின்றார். அந்த அறையின் சுவர்கள் அனைத்தும் ஓவியமாகியிருந்தது. சலனமற்ற ஆறு, ஆற்றங்கரையில் ஒற்றையடி பாதை, அது நேராக காட்டுக்குள் நுழைந்தது. பின்னணியில் மலைகளும் அடர்ந்த சோலைகளும் இருந்தன. இவற்றை பார்த்த அரசர் மணிக்கணக்கில் மெய்மறந்து அங்கேயே நின்றார். அமைதியின் ஆழத்திற்கே போய்விட்டார். பின்னர் அவர் ஓவியரிடம், இந்த ஒற்றையடி பாதை எங்கே செல்கின்றது என்று கேட்க, ஓவியரோ, வாருங்கள் போய் பார்ப்போம் என்று அரசரை கைப்பிடித்து அழைத்து ஓவியத்திற்கு அருகே சென்றார். என்ன ஆச்சரியம், அந்த ஓவியத்திலிருந்த ஒத்தையடி பாதையில் இருவரும் நடக்க ஆரம்பித்தனர். மெல்ல மெல்ல நடந்து இருவரும் மறைந்தே போயினர். ஆம் அன்புள்ளங்களே, ஆன்மீகம் இதுபோன்றதொரு அனுபவத்தை தரவல்லது. நாம் மனதால் காணும் உண்மையில் மெய்மறந்து கலக்கவும் ஒன்றிக்கவும் வைப்பது ஆன்மீகம். வேளாங்கண்ணி, பழனி, திருப்பதி, மெக்கா என்ற திருத்தலங்களுக்கு செல்பவர்கள் அனுபவமும் இப்படித்தான் இருக்கும். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தை தரிசிப்பதற்கு செல்லும் கோடான கோடி பக்தர்கள் அந்த ஊரின் எல்லையில் காலடி வைத்ததுமே ஏதோ இனம் புரியாத ஒரு பரவசத்தை பெற்றதாக சொல்லியிருக்கின்றனர். செப்டம்பர் 8 நடைபெறும் அந்த தாயின் திருவிழாவையொட்டி ஆகஸ்ட் மாத இறுதியில் கொடியேற்றி நவநாள் ஆரம்பித்த உடனேயே 1000 பக்தர்கள் ஒரு தவ முயற்சியாக 100 கிலோமீட்டர்கள் நடந்தே வந்து அன்னையின் அருளை பெறுகின்றனர். சாறை சாறையாக நடந்து போகும் அந்த பக்தர்களை பார்க்கும்போது நாமும் பரவசமடைகின்றோம். பக்தர்கள் ஆலயங்களில் மணிக்கணக்கில் அமர்ந்து கண்களை மூடி கண்ணீர் வடிப்பதை காணும்போது நம்மையும் அறியாமல் நாமும் கண்கலங்கிய நேரங்கள் உண்டல்லவா? அன்பு நெஞ்சங்களே, ஆலயங்கள், கோவில்கள், மசூதிகள் தரும் அமைதி, திருத்தலங்கள் தரும் நிம்மதி வார்த்தைகளுக்குள் அடங்காதது. கடந்த வாரத்தில் ஒரு அருட்சகோதரி ரோம் நகருக்கு முதன்முறையாக வந்திருந்தார். வத்திக்கான் தூய பேதுரு வளாகத்தில் அவர் முதல் அடியை பதித்தவுடன் முழந்தாளிட்டு அந்த கல் தரையை முத்தமிட்டார். அன்புள்ளங்களே, நம்மில் பலருக்கு இவ்வாறான அனுபவங்கள் இருந்திருக்கின்றன. ஆலயங்களின் அமைதியில் ஆழ்ந்த அனுபவங்களை பெற்றதாக உங்களில் பலர் எம்மிடம் பகிர்ந்து கொண்டது நினைவுக்கு இப்போது வருகின்றது. அன்பு நெஞ்சங்களே, அக்காலத்தில் இஸ்ரேல் மக்களும் எருசலேம் ஆலயத்திற்கு திருப்பயணம் சென்றபோது அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை திருப்பாடல் 84 நமக்கு சொல்கின்றது. அந்த மக்களுக்கென்று இருந்த ஒரே ஆலயம் எருசலேம் ஆலயம் மட்டுமே. இந்த ஆலயத்தை காண விரும்பிய ஒரு பக்தரோ அல்லது பலரோ தங்களது ஆவலை கூறுவதாகவும், ஆலயத்தை கண்டதும் ஆதவனை கண்ட தாமரை போல் மகிழ்ச்சியில் மனம் நிறைவதாகவும் எழுதப்பட்ட பாடல்தான் திருப்பாடல் 84. இதோ இந்த திருப்பாடலின் ஆரம்ப வரிகள்.
திருப்பாடல் 84. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது! என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களை சிட்டு குருவிகளுக்கும் அடைக்கலான் குருவிகளுக்கும் ஒப்பிடுகின்றனர். பறவைகள் நெடுந்தொலைவிலிருந்து பறந்து வருவது போல இவர்களும் நீண்ட பயணம் செய்து ஆலயத்தை காண வந்ததை பாடுகின்றனர். பறவைகளுக்கு தஞ்சம் கொடுக்கும் இறைவன் தமது மக்களுக்கு எவ்வளவு ஆசீரையும் அருளையும் அளிப்பார் என மனது உருகி பாடுகின்றனர். மத்தேயு நற்செய்தி 6:26 இயேசுவும் இதைத்தான் கூறியுள்ளார்.
வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கின்றார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா?
அன்புள்ளங்களே, இப்படி திருப்பயணங்கள் மேற்கொள்ளும் போது வழியில் ஆபத்துக்கள், மனத்தளர்ச்சி, பசித்தாகம், களைப்பு ஆகியவை ஏற்படுகின்றன. சிலர் புனித பயணங்கள் செல்லும் வழியில் வாகன விபத்துக்களில் இறக்கும் செய்திகளையும் நாம் அவ்வப்போது கேட்கின்றோம். இரவில் கொடிய விலங்குகளின் அச்சுறுத்தலும் இருக்கின்றது. ஆனாலும் ஆலயத்தை தரிசிக்க வேண்டுமென்ற பேராவலில் இந்த ஆபத்துக்களெல்லாம் பெரிதாக நோக்கப்படுவதில்லை. இஸ்ரேல் திருப்பயணிகள் பற்றி திருப்பாடல் 84 நாம் வாசிப்பது இதுதான்.
ஆண்டவரே, உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேர்பற்றோர், அவர்களது உள்ளம் சியோனுக்குச் செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பின்பு சியோனில் தெய்வங்களின் இறைவனைக் காண்பார்கள்.
பயணம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஆலயத்தை பார்த்தவுடன் அத்தனை கஷ்டங்களும் ஆதவனைக் கண்ட பனிபோல மறைந்து போகின்றன. எண்ணமும் ஏக்கமும் எல்லாமே ஆலயம்தான், இறைவன்தான். அதனால்தான் இம்மக்கள் தங்கள் இறைவனைப் பற்றி இவ்விதம் கூறுகின்றனர்.
எங்கள் கேடயமாகிய கடவுளே, வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர்.
அன்பு நெஞ்சங்களே, நமது மானிட வாழ்க்கையும் ஒரு திருப்பயணம்தான். இப்பூமியில் நாம் எல்லோரும் பயணிகளே. யாருக்குமே இங்கு நிலையான இடமில்லை. ஆனால் இப்பயணத்தில் இறைவனை நம்பி வாழ்வோரது வாழ்க்கை பேறு பெற்றதாக அமையும். வாழ்க்கையில் பிரச்சனை என்று வந்துவிட்டால் முதலில் நாம் யாரை நினைக்கின்றோம், யாரை அணுகிச் செல்கிறோம், இவைகளை சிந்திப்பது நல்லது.
யாரிடம் செல்வோம்
எனதருமை அன்புள்ளங்களே, இன்றைய உலகில் ஒவ்வொரு நாளும் புதுப்புது வடிவங்களில் பிரச்சினைகள் உருவெடுக்கின்றன. இந்தியாவில் அன்புள்ளங்களே, தீவிர மனநோயால் சுமார் 3 விழுக்காட்டினரும் லேசான மனநோயால் 10 முதல் 15 விழுக்காட்டினரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் மட்டும் ஏறத்தாழ 65 லட்சம் பேர் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் சிகிச்சை எடுத்துக் கொள்பவர்கள் மிக குறைவானவர்களே என்று உலக மனநல நாளான இத்திங்களன்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. குடும்ப பிரச்சினை, வேலையில்லா நிலைமை, ஏமாற்றம், பாலியல் பிரச்சினை, போட்டி, பொறாமை, தவறான சேர்க்கை, அதிகமான மது, போதைப்பொருள் பழக்கம் ஆகியவை இந்த மனநல பாதிப்புக்கு காரணங்களாக சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு மனநோயாளிக்கும் மிகவும் தேவையானது அவரை எந்த நிலையிலும் புரிந்து கொள்ளும் ஒரு நல்ல நண்பனே என்று உளவியல் நிபுணர் கிளிஃபர்ட் பியர்ஸ் சொல்கின்றார். அன்புள்ளங்களே, அந்த நல்ல நண்பன் முதலில் இறைவனாக இருந்தால் எவ்வளவு நல்லது. அந்த இறைவனை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர். அந்த இறைவனில் தங்கள் வலுவான நம்பிக்கையை வைப்பவர் நற்பேறு பெற்றோர். ஒரு படைவீரன் தன் இளம் மனைவியோடு படகில் சென்று கொண்டிருந்தார். அவர்கள் நடுக்கடலில் செல்லும்போது திடீரென புயல் காற்று வீசியது. மனைவி மிகுந்த அச்சம் கொண்டார். வீரனோ அச்சமின்றி அமர்ந்திருந்தார். இந்த புயலில் நமது படகு மூழ்கப்போவது போல் உள்ளதே, உங்களுக்கு பயமே இல்லையா என்று அந்த பெண் கேட்டார். வீரன் தான் கொண்டு வந்திருந்த ஒரு கத்தியை திடீரென உருவி அந்த பெண்ணின் கழுத்தருகே கொண்டு சென்றார். பின்னர் தன் மனைவியை பார்த்து, இந்த கத்தியை பார்த்து உனக்கு பயமில்லையா என்று கேட்டார். மனைவி அவரிடம் பயமில்லை என்று சொன்னார். ஏன் என்று வீரன் கேட்டபோது, என் மீது அதிக அன்பு கொண்டுள்ள உங்கள் கையில் இந்த கத்தி தற்போது இருக்கின்றது, அதனால் எனக்கு ஏன் பயம் என்று சொன்னார் அந்த பெண். உடனே வீரன், அதே போலத்தான் இந்த புயலும், நம்மீது அதிக அன்பு கொண்டிருக்கும் இறைவன் கையில் இருக்கும் ஓர் ஆயுதம் இந்த புயல். நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று வீரன் கேட்டார். அன்பு நெஞ்சங்களே, பிரச்சனை என்று வந்ததும் முதலில் இறைவனை நினைத்து பார்ப்போமே. ஆலயங்கள் சென்று சிறிது நேரம் அமைதியில் அமர்ந்துதான் பார்ப்போமே. அப்போது அந்த ஆலயம் தரும் மன நிம்மதி நம்மை நிச்சயம் நிறைக்கும். நமது பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும்.
எங்கள் கேடயமாகிய கடவுளே, வேக்கிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர். விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.